தொடர்வது ஆசிரியர் கண்ணோட்டம். ஆசிரியர் கண்ணோட்டம்.
தமிழ் தலைவர்களின் மனங்களில் குற்ற உணர்வு தோன்றவில்லையா? மூத்தர் நாவுக்கரசு எழுதிய ஒரு கட்டுரையை பார்ப்போம். தமிழ் மக்களின் அரசியலை அதற்கான இயங்கு நிலையில் இருந்தும் அதன் இருதயத்திலிருந்தும் பார்க்க தவறுகிறோம். தமிழ் மக்கள் காலம் காலமாக ஏமாற்றப்பட்டு வருகின்றனர் என்பது சிறிதும் ஐயமற்ற உண்மையாகும். ஆனால் இவ்வாறு ஏமாற்றப்படுவதில் அதிக பங்கு எதிர்தரப்பை சாரமா அல்லது தமிழ் தலைவர்களின் தரப்பை சாரமா என்று கேட்டால் அதற்கான பதில் மிகவும் வியப்பானது. அதனையிட்டு நாம் ஒரு இயங்கு முறை அணுகுமுறை ஆய்வை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அதன்போது இதற்கான உண்மைகள் தெளிவாக தெரிய வரும். ஈழத்தமிழ் மக்கள் இயல்பாகவே போர்க்குணம் கொண்டவர்கள், அர்ப்பணிப்பு உள்ளவர்கள், கடமுழைப்பாளிகள். அதேவேளை அவர்கள் எப்போதும் தலைவர்களை நம்பும் இயல்புள்ளவர்கள், தியாகத்திற்கு தயங்காதவர்கள். குடும்பம் எனும் அச்சில் இந்த இயல்புகள் அனைத்தையும் ஒழுங்கு சேர காணலாம். சீதனம், சீக்கிரம், சம்பாத்தியம், நீண்டகால குடும்ப நோக்கு, இவை ஈழத்தமிழர்களிடம் அநேகமாக உண்டு. அதுவும் குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தினரிடம் அதிகம் உண்டு. கல்வியில் அதிக நாட்டம் செலுத்தும் இயல்புள்ளவர்கள் அறிவின் மீதான பற்றினால் அன்றி உத்தியோக தேவையிலான பற்றினாலும் கல்வி மீது அதிக நாட்டம் உண்டு. கல்வி அறிவுக்கு ஏதுவான ஒரு கருவியே தவிர கல்வி மட்டும் அறிவாகிவிடாது. எப்படியோ சீதனம், வீடு வாசல், காணி, சம்பாத்தியம், உத்தியோகம், கல்வி, இவை அனைத்தும் ஒரு கோட்டில் நிலவை. மகன் பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும் என்பதற்காக தாய் கடும் விரதம் இருப்பாள். அண்ணன் அல்லது தம்பி பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும் என்பதற்காக சகோதரி விரதம் இருப்பாள். ஒரு வகையில் ஆண்களை மையமாக கொண்ட இந்த மேலாண்மையில் அண்ணனுக்கு நடுமுறையும், தங்கைக்கு வாழ் துண்டும். அண்ணனுக்கு முட்டை பொரியலும் தங்கைக்கு கிழங்கு பொரியலும் கொடுக்கும் ஒரு பாரபட்சம் ஒருபுறம் இருக்கும் போதும், தங்கைக்கு நல்ல மணமான் வேண்டி வேல் குத்தி காவடி எடுக்கும் அண்ணன்மாரும் மற்றும் ஆண் சகோதரரும் இருப்பார்கள். இதைவிடவும் வியப்புக்குரியது பேரப்பிள்ளைகளின் வெற்றிகளுக்காக பாட்டு விரதம் இருப்பதும், தீச்சுவாலை வீசும் கற்பூர சட்டி ஈந்துவதும் தமிழ் சமூகத்தின் பெயர்களில் ஒன்று. இந்த குடும்ப மைய விசுவாசம் தமிழ் தேசியம் என்று வந்தபோது அது கரும்புலி வரை செல்ல வழிவகுத்தது. இந்த மக்கள் கூட்டம் குடும்பத் தலைவனை அல்லது மூத்த மகரை நம்பியது போல தமது அரசியல் தலைவர்களையும் நம்பியது. இந்த வரிசையில் தந்தை என்றும் அண்ணர் என்றும் தம்பி என்றும் அண்ணனை என்றும் அண்ணா என்றும் தங்கள் தலைவர்களை குடும்ப உறவுகளோடு இணைத்து அழைக்கும் பழக்கம் தமிழ் மக்களிடம் இயல்பாகவே காணப்படுகிறது. மேற்படி இவற்றை புரிந்து கொண்டால் மட்டுமே தமிழ் மக்களுக்கான தமது பொறுப்பு என்ன என்பதை தலைவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இதனை புரிந்து கொள்ளாதவரை இந்த பொறுப்பை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஒரு வகையில் கடவுளிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டிருப்பது போல தமிழ் மக்கள் தம் தலைவர்களை நம்பியவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு தலைவர்கள் கேட்கின்றவரெல்லாம் செயற்படுகிற அவர்களை கேள்வி கேட்காது பின்பற்றுகிற அப்பாவித்தனமான பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களின் நம்பிக்கைக்கு தீங்கிழைப்பது எத்தகைய மாபெரும் குற்றம் என்பதை யாராவது உணர்ந்திருப்பார்களோ என்றால் அதற்கான பதில் ஐயத்துக்குரியதே. தமிழ் மக்கள் அதிகம் இலட்சியபூர்வமானவர்கள். புராண இதிகாச படலங்களினால் இவர்களின் கருத்துலகம் பாரம்பரியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் லட்சியத்தின் பேரால் இவர்களை இலகுவாக ஏமாற்ற முடியும். பாலியல் தூய்மை என்பது உண்டோ இல்லையோ என்பது வேறு விடயம். பாலியல் தூய்மைகளை செய்தும் பின்பற்றாதவன் கூட பாலியல் ரீதியான லட்சியத்தை முன்வைப்பவனை பெரிதும் ஆதரிக்கும் கலாச்சாரம் இவர்களிடம் உண்டு. தான் நீதிமானோ இல்லையோ என்பதல்ல பிரச்சனை, நீதியின் பெயரால் முன்வைக்கப்படும் லட்சியத்தை ஆதரிப்பதை பண்பாடாக கொண்டவர்கள். இந்த அடிப்படையில் இருந்து ஈழத்தமிழர்களின் அரசியல் வாழ்வை இடைபோட வேண்டியது அவசியம். மகாத்மா காந்தியைப் போல இந்தியாவை அதிகம் புரிந்து கொண்டவர்கள் யாரும் கிடையாது. அப்படியே எம் ஜி ராமச்சந்திரனை போல தமிழகத்தை புரிந்து கொண்டவர்கள் யாரும் கிடையாது. மகாத்மா காந்தியின் அரை நிர்வாண ஆடையிலே அப்பாவிகளான சராசரி இந்திய ஏழைகளை காணலாம். சன்னியாசிகள், ரிஷிகள், சித்தர்கள், துறவிகள் போன்றோரின் ஆடை இன்றுதான். அவர் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்ட போது அரைச்சதம் கூட புராத உப்பை போராட்டத்துக்கான கருவியாக மாற்றிக்கொண்டதன் நோக்கம் உப்பு சிரட்டையற்ற எந்த வீடும் கிடையாது என்ற அடிப்படையிலாகும். அதாவது ஒவ்வொரு இந்தியனை மிக அடிமட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் போராட்டத்தில் ஈடுபடுத்துவதற்கான வழியாக காந்திக்கு அந்த உப்பு தெரிந்தது. இலட்சியம் பெற்றுக்கொண்ட தமிழக மக்களின் உணர்வையும் புரிந்து கொண்ட எம்ஜிஆரின் லட்சியங்களை தனது திரைப்படங்களுக்காக கருப்பொருளாக்கினார். தாய்ப்பாசம், தங்கை பாசம் என்பவற்றையும் அரசியல் அறம் சார்ந்த லட்சியங்களையும் மக்கள் முன் பெரிதாக பிம்பப்படுத்தினார். அதுவே அவர்களை மக்கள் தலைவராக்கியது. இப்படி பண்பாட்டு அழகு கூடாக ஈழத்தமிழரின் அரசியலையும் இடைபோட வேண்டும். ஈழத்தமிழர்கள் அதிகம் இலட்சிய கனவுகளினால் கவரப்படக்கூடியவர்கள். 1920களில் வெளிவந்த ஈழகேசரி பத்திரிகையை படித்தால் அதில் தேசிய போராட்டம், குறிப்பாக இந்திய தேசிய போராட்டம் மற்றும் அறநிலைகள் சார்ந்த விடயங்களையும் கற்பனை கேட்டகாத இலட்சிய அரசியல் போக்கையும் காணலாம். பொதுவாக தமிழ் மக்களிடம் இலட்சிய போக்கு மிக அதிகமாக இருக்கும். தேசிய யுகத்தில் அவர்களுக்கு அப்போதைய தமிழ் நடுத்தர வர்க்கம் காட்டிய தேசியத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். உண்மையில் அன்றைய தமிழ் நடுத்தர வர்க்கம் கண்ட அல்லது கட்டிய தேசியம் போலியானது. ஆனால் அதனை அவர்கள் உண்மையாகவே நம்பினார்கள். இதனை பரந்த மக்கள் நம்பி பின்பற்றினார்கள். தேசியம் என்பது காலகட்ட வளர்ச்சிக்குரியது. பண்டைய தேசியம், நவீன தேசியம், புதிய தேசியம் என அது பெரும் காலகட்ட வரலாற்று போக்குகளை கொண்டது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஒரு பெற்ற நவீனம் தேசியத்திலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே தோன்றிய புதிய தேசியம் வேறுபாடானது. 90ஆம் ஆண்டு பனிப்போர் முடிவடைந்ததை தொடர்ந்து இந்த புதிய தேசியம் ஒரு பெற்றது. இந்த கட்டுரை நோக்கம் இதனை ஆராய்வதல்ல, ஆனால் ஒரு வளர்ச்சி கட்டத்தை அதன் வேறுபாட்டையும் சுட்டிக்காட்டுவது மட்டுமே. வேதத்தில் தத்துவமசி என்று ஒரு கூற்றுண்டு. அதாவது நீ அதுவாக இருக்கிறாய் என்பது அதற்கான பொருளாகும். அதன்படி அது என்பது இறைவன். ஆகவே நீ இறைவனாய் இருக்கிறாய் என்பது அதன் பொருள். ஆனால் தேசியத்தில் அது நீயாக இருக்கிறாய் என்று அதற்கு தலைகளான கூற்றுண்டு. இதன்படி நிலம், நீர், காற்று என்பனவெல்லாம் நீயாக இருக்கின்றன என்பது பொருள். அதாவது நீ என்பது இந்த நிலத்தில் தங்கியுள்ளது, நீ என்பது அந்த நீரில் தங்கியுள்ளது, நீ என்பது அந்த காற்றில் தங்கியுள்ளது. எனவே இங்கு நீ என்று சொல்லப்படுகின்ற அனைத்தும் தாய் நாடாகிறது. மனிதன் இயற்கையின் ஒரு அம்சம் மட்டுமல்ல, அவனே இயற்கையின் அதி அற்புதமான பக்தியும் ஆவான். மனிதருக்கு ஊறு விளைவிப்பதென்பதும் மனித இனத்தை அழிப்பதென்பதும் இனப்படுகொலை புரிவதென்பதும் உன்னதமான இயற்கையை மறப்பதும் அதற்கு பெருந்தீங்குழைப்பதாகும். இயற்கையின் ஒரு அங்கமான மனிதன் வெறுமனே பௌதீக பண்டமல்ல. மொழி, பண்பாடு, வாழ்க்கை முறை, வழிபாடு, பழக்க வழக்கம், பாரம்பரியங்கள் போன்ற அகம் சார்ந்த அம்சங்களையும் கொண்டவனாவான். பண்பாடு என்பது உருளைக்கிழங்கல்ல என்று ரெஜி டிப்ரேயின் கூற்றம் கவனத்துக்குரியது. இதன்படி பண்பாடும் நீயாக இருக்கிறது, தாய்மொழியும் வாழ்க்கை முறையும் கூடவே நீயாக இருக்கின்றன. எனவே தேசியம் என்பது அவன் சார்ந்த நிலம், நீர், காற்று மற்றும் வளங்களுடன் கூடவே அது அவனது பண்பாட்டு அம்சங்களையும் சேர்ந்த ஒரு உருத்திராட்சியாகும். தமிழ் மக்களுக்கு 13வது திருத்த சட்டம்தான் தீர்வு என்றால் அதை பெற்றுக் கொடுக்க யாரும் தேவையில்லை. யுத்த அழிவு ஒரு சாபமாக இருந்தாலும் அந்த அழிவின் விளைவால் தமிழ் மக்களை நோக்கி சர்வதேச கதவுகள் திறந்தன. அந்த கதவுகள் அதுவரை புரியப்பட்ட இழப்புகளின் பெருவராக அமைந்தன. அந்த பெருவேறு சுழங்க அரசை சர்வதேச அரங்கில் அவமானப்படுத்தியதோடு சுழங்க அரசுக்கு மிகப்பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்தின. இந்த சர்வதேச கதவுகளையும் சுழங்க அரசுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளையும் முதலாக கொண்டு தமிழ் மக்களின் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டியதே வரலாற்று பொறுப்பாக அமைந்தது. ஆனால் சிங்கள தலைவர்களோ தமிழ் தரப்பை அனைத்தும் தம்மை சர்வதேச அவமானங்களிலும் நெருக்கடிகளிலும் போர்க்குற்ற விசாரணைகளிலிருந்தும் விடுவித்து விட்டனர் என்று தெரிகிறது. மக்கள் கருத்தறியும் செயலணியும் இறுதி அறிக்கையை சேனாதிபதியின் சார்பில் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா ஜனவரி 4ஆம் தேதி அன்று பெற்றுக்கொண்டார். மனோரி முத்துவேட்டுக்கம தலைமையிலான அந்த அறிக்கையில் போர்க்குற்றம் தொடர்பான சர்வதேச நீதிபதிகளை கொண்ட நீதி விசாரணை அவசியம் என்றும், குறைந்தது ஒரு நீதிபதியாவது வெளிநாட்டவராக இருக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது பற்றி கருத்து தெரிவித்த அமைச்சர் ராஜதசேன, அப்படி எந்த ஒரு சர்வதேச நீதிபதியையாவது நியமிப்பதில்லை என்பதே அரசாங்கத்தின் தெளிவான நிலைப்பாடாகும் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் யாருக்கு யாரால் லாபம் என்று கேள்வியை முதன்மை பெற்று நிற்கிறது. அறப்போர் தொடுப்போம், தூக்கு மேடை, பஞ்சுமெத்தை, துப்பாக்கி சூடு, பந்து விளையாட்டு என்று தந்தை செல்வா தலைமையிலான 1961ஆம் ஆண்டு சார்வீக போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது தமிழ் மக்கள் குழு முழு அளவிலே 62 நாட்களாக அவர் பின்னே சென்றார்கள். அப்படித்தான் இப்போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நம்பி அதன்படி செயற்பட்டுள்ளார்கள். இனி மிஞ்சப்போவது என்ன? வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு எதிராக அவர்களுக்கு வாக்குறுதி அளித்த வெளிநாடுகளை பொறுப்புக்கு உட்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ளப் போகிறார்களா, அல்லது 1967ஆம் ஆண்டின் பின்பும் ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாத்தது போல இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கப் போகிறார்களா, அல்லது அரசாங்கத்துக்கு உள்நாட்டு வெளிநாட்டு ரீதியான நெருக்கடிகளை ஏற்படுத்தி தமிழ் மக்களின் உரிமைகளை நிலாட்டப் போகிறார்களா என்பதெல்லாம் இமாலய கேள்வியாக எழுந்துள்ளன. இம்முறை வரும் கையுடன் திரும்ப முடியாத அளவிற்கு தமிழ் மக்கள் தரப்பில் தெளிவான சர்வதேச வாய்ப்புகள் இருந்துள்ளன. அவற்றை எவ்வளவு தூரம் தமிழர் தரப்பு கையாண்டுள்ளது என்பதை இன்றைய நிலைமை கேள்விக்குள்ளாக்கி நிற்கிறது. தமிழ் தலைவர்களின் மனங்களில் குற்ற உணர்வு தோன்றவில்லையா என்று முத்திருநாவுக்கர் எழுதிய கட்டுரையை பார்த்தோம்.
ஆசிரியர் கண்ணோட்டம்.